அதிகாரம் 42. வளர்ச்சியும் சேவையும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அநேகர் புரிந்திருப்பதை காட்டிலும் அதிகமானது. அதில் மென்மையும் பொறுமையும் சாந்தமும் தயவும் மாத்திரமல்ல, இந்த குணங்கள் அவசியம். ஆனால் கூடவே தைரியமும் உந்துதலும் பலமும் விடாமுயற்சியும் அவசியம். கிறிஸ்து குறித்திருக்கும் பாதை குறுகலான சுயமறுப்பின் பாதை. அந்த பாதையில் நுழைந்து கஷ்டங்கள் மற்றும் சோர்வுகளின் வழியாக முன்னேறுவதற்கு பலவீனரல்ல பலமுள்ளவர்கள் வேண்டும். குணத்தின் வலிமை. தாங்கும் உறுதி கொண்ட மனிதர் தேவை. ஒவ்வொரு தடையும் நீக்கப்பட்டு தங்கள் பாதை சமமாகும் வரை காத்திராத மனிதர், ஊக்கமிழந்த ஊழியரின் உற்சாகமில்லாத முயற்சிகளை புத்துணர்ச்சி அளிக்கும் வைராக்கியத்தால் ஏவுகிற மனிதர், கிறிஸ்தவ அன்பினால் அனலடைந்து தங்கள் எஜமானின் வேலையை செய்ய பலமுள்ள கரங்களை கொண்டிருக்கிற மனிதர் தேவை. மிஷினரி சேவையில் ஈடுபடும் சிலர் பலவீனமானவர்களும் வலிமையற்றவர்களும் ஆவி இல்லாதவர்களும் எளிதில் சோர்வடைகிறவர்களுமாயிருக்கிறார்கள். அவர்களுக்கு உந்துதல் இல்லை. எதையாகிலும் செய்ய வல்லமை கொடுக்கிற, உற்சாகத்தை தூண்டக்கூடிய ஆவியும் பலமுமான ஆக்கப்பூர்வமான குணம் அவர்களுக்கு இல்லை. வெற்றி பெறுகிறவர்கள் தைரியமும் நம்பிக்கையும் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். மறைவான நற்குணங்களை மாத்திரமல்ல, செயல்படுகிற நற்குணங்களையும் அவர்கள் விருத்தி செய்ய வேண்டும். கோபத்தை மாற்றும் மெதுவான பதிலை கொடுக்கும் போதே தீமையை எதிர்ப்பதற்கு நாயகனின் தைரியத்தையும் பெற்றிருக்க வேண்டும். அனைத்தையும் தாங்குகிற அன்போடு அவர்களுடைய செல்வாக்கை நன்மைக்கேதுவான வல்லமையாக்குகிற குணத்தின் வலிமையும் அவர்களுக்கு அவசியம். சிலருக்கு உறுதியான குணம் இல்லை. அவர்களுடைய திட்டங்களும் நோக்கங்களும் குறிப்பிட்ட வடிவமோ அல்லது நிலைத்த தன்மையோ இல்லாதிருக்கிறது. அவர்கள் இந்த உலகத்தில் நடைமுறை உபயோகத்திற்கு அதிகம் உதவ மாட்டார்கள். இந்த பலவீனமும் தீர்மானமின்மையும் தகுதியின்மையும் வெற்றி கொள்ளப்பட வேண்டும். மெய்யான கிறிஸ்தவ குணத்தில் எது சூழ்நிலைகளால் வடிவமைக்கப்படவோ அல்லது கீழ்ப்படுத்தப்படவோ முடியாத, எதையும் வெல்லக்கூடிய தன்மை இருக்கிறது. நாம் சன்மார்க்க முதுகெலும்பை. புகழினாலோ பரிதானத்தினாலோ அல்லது பயத்தினாலோ மாற்றப்படாத நேர்மையை பெற்றிருக்க வேண்டும். அவரது வேலைக்கான ஆயத்தத்தை அடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நாம் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை செய்வதில் நம்முடைய அனைத்து சக்தியையும் வைத்து அதனுடைய புனிதத்திற்கும் பயப்படத்தக்க பொறுப்புகளுக்கும் நம்முடைய இருதயங்களை விழிப்போடு வைத்திருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். சிறந்த வேலையை செய்ய தகுதி பெற்றிருக்கிற அநேகர் குறைவான முயற்சி செய்வதினால் குறைவாகவே சாதிக்கிறார்கள். வாழ்வதற்கு மாபெரும் நோக்கம் ஏதும் இல்லை, எட்ட வேண்டிய உயர்தரம் ஏதும் இல்லை என்பதைப் போல ஆயிரக்கணக்கானோர் தங்கள் வாழ்க்கையை கடந்து வருகிறார்கள். இதற்கு ஒரு காரணம் அவர்கள் தங்கள் மேல் குறைவான மதிப்பை வைத்திருப்பதே. கிறிஸ்து நமக்காக அளவிட முடியாத கிரயத்தை செலுத்தியிருக்கிறார். மேலும் செலுத்தப்பட்ட கிரயத்திற்கு ஏதுவாக நம்மை நாம் மதிப்பிட வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். கீழான தரத்தை அடைவதில் திருப்தி அடையாதீர்கள். நாம் யாராக இருக்கக்கூடுமோ அவராக இல்லை, அல்லது நாம் என்னவாக வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அப்படியாக இல்லை. செயலின்றி இருக்கவோ, உலக பிரகாரமான அல்லது இழிவான தேடல்களில் முறையின்றி நடக்கவோ தேவன் நமக்கு பகுத்தறிவை கொடுத்திருக்கவில்லை. மாறாக மிகவும் உயர்வானதாகவும் மாசற்றதாகவும் பரிசுத்தமானதாகவும் அந்தஸ்து கொண்டதாகவும் அதை உருவாக்கி அவரது ராஜ்யத்தின் குறிக்கோள்களை முன்னேற்றுவதில் உபயோகிக்கவே கொடுத்திருக்கிறார். மற்றொரு மனிதனுடைய மனதினால் இயக்கப்படுகிற வெறும் இயந்திரங்களாக இருக்க எவரும் சம்மதிக்க கூடாது. யோசிக்கவும் செயல்படவும் தேவன் நமக்கு திறமையை கொடுத்திருக்கிறார். கவனமாக செயல்பட்டு ஞானத்திற்காக அவரை நோக்குவதினாலேயே பாரங்களை சுமக்க நீங்கள் தகுதி அடைவீர்கள். தேவன் கொடுத்திருக்கிற உங்கள் தனித்தன்மையில் நில்லுங்கள். பிறரின் நிழலாக இருக்காதீர்கள். ஆண்டவர் உங்களிலும் உங்கள் மூலமாகவும் உங்கள் வழியாகவும் கிரியை செய்வார் என்று எதிர்பாருங்கள். போதுமான அளவு கற்றுக்கொண்டோம் என்றும் இப்போது உங்கள் முயற்சிகளை தளர்த்தி விடலாம் என்றும் ஒருபோதும் எண்ணாதிருங்கள். விருத்தி செய்யப்பட்ட மனமே மனிதனின் அளவு. உங்கள் கல்வி உங்கள் வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டும். ஒவ்வொரு நாளும் கற்று பெற்றுக்கொள்ளும் அறிவை நடைமுறையில் உபயோகிக்க வேண்டும். எந்த பொறுப்பில் சேவை செய்தாலும் நோக்கத்தை வெளிக்காட்டி குணத்தை விருத்தி செய்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் வேலை எதுவாக இருப்பினும் அதை மிகச் சரியாகவும் ஜாக்கிரதையாகவும் செய்யுங்கள். லகுவான வேலையை தேடும் எண்ணத்தை மேற்கொள்ளுங்கள். அனுதின வேலையில் ஒருவர் கொண்டு வரும் அதே ஆவியும் கொள்கைகளும் தான் முழு வாழ்க்கையிலும் கொண்டு வரப்படும். குறிப்பிட்ட அளவு வேலையையும் நிலையான சம்பளத்தையும் விரும்புகிறவர்களும் பயிற்சி மற்றும் மாறும் முயற்சியின்றி மிகச் சரியாக பொருந்துவதாக நிரூபிக்க விரும்புகிறவர்களும் தமது சார்பாக வேலை செய்ய தேவன் அழைக்கும் நபர்கள் அல்ல. தங்களுடைய சரீர, மன மற்றும் ஆவிக்குரிய சக்திகளை எவ்விதம் குறைவாக கொடுக்க முடியும் என்று ஆராய்கிறவர்கள் மேல் தேவன் ஏராளமான ஆசீர்வாதங்களை வைப்பதில்லை. அவர்களுடைய உதாரணம் தொற்றக்கூடியது. சுய நாட்டமே அவர்களை ஆட்சி செய்யும் நோக்கம். கண்காணிக்கப்பட வேண்டியவர்களும் ஒவ்வொரு கடமையும் குறிப்பாக சொல்லப்படும் போதே உழைப்போம் என்பவர்களும் உண்மையும் உத்தமமுமான ஊழியக்காரனே என்று அழைக்கப்பட மாட்டார்கள். பலத்தையும் உண்மையையும் ஜாக்கிரதையையும் வெளிப்படுத்தி செய்யப்பட வேண்டிய எதையும் செய்ய விருப்பமாயிருக்கும் ஊழியர்களே தேவை. தோல்வியின் பயத்தில் அநேகர் பொறுப்புகளை தவிர்ப்பதினால் திறமையற்றவர்கள் ஆகிறார்கள். இவ்விதம் வாசிப்பு, படிப்பு மற்ற அனைத்து சாத்தியங்களும் கொடுக்கக்கூடாத அனுபவத்தால் கிடைக்கிற கல்வியை பெறுவதில் அவர்கள் தவறுகிறார்கள். மனிதனால் சூழ்நிலைகளை வடிவமைக்க முடியும், ஆனால் சூழ்நிலைகள் மனிதனை வடிவமைக்க அனுமதிக்கப்படக்கூடாது. சூழ்நிலைகளை வேலை செய்வதற்கான கருவிகளாக நாம் பற்றி கொள்ள வேண்டும். அவைகளை நாம் ஆட்சி செய்ய வேண்டும், அவைகள் நம்மை ஆட்சி செய்ய அனுமதிக்கக்கூடாது. ஒரு காலத்தில் எதிர்க்கப்பட்டு திணறி முறியடிக்கப்பட்டவர்களே இப்போது வல்லமையுள்ள மனிதர்கள். தங்களுடைய சக்திகளை செயலுக்கு கொண்டு வந்ததால் அவர்கள் சந்திக்கிற தடைகள் அவர்களுக்கு சாதகமான ஆசீர்வாதங்கள் ஆகின்றன. சுயத்தை சார்ந்திருக்க அறிகிறார்கள். போராட்டங்களும் கலக்கங்களும் தேவன் மேலான நம்பிக்கைக்கும் வல்லமையை மேம்படுத்துகிற உறுதிக்கும் அழைக்கிறது. கிறிஸ்து தமது சேவையை அளந்து செய்யவில்லை. அவர் தமது வேலையை நேரத்தை வைத்து அளக்கவில்லை. மனுக்குலத்தின் நன்மைக்காக உழைக்க அவருடைய நேரமும் அவருடைய இருதயமும் அவருடைய ஆத்மாவும் பலமும் கொடுக்கப்பட்டது. களைப்பான பகல் முழுவதும் அவர் உழைத்து இன்னும் அதிகமான வேலையை செய்வதற்கான கிருபையையும் தாங்கும் சக்தியையும் வேண்டி இரவுகளிலெல்லாம் ஜெபித்திருந்தார். தமது மனித இயல்பு பலப்படுத்தப்படவும் தந்திரமான சத்துருவின் அனைத்து வஞ்சகங்களிலும் அவனை சந்திக்க பலப்படவும் மனுக்குலத்தை உயர்த்தும் தமது ஊழியத்தை நிறைவேற்ற வலுவூட்டப்படவும் பலமான அழுகையோடும் கண்ணீரோடும் தமது விண்ணப்பங்களை பரலோகத்திற்கு அனுப்பினார். அவர் தமது ஊழியக்காரரிடம், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன், யோவான் 13:15 என்று கூறுகிறார். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, 2 Cor 5:14 என்று பவுல் கூறினான். இதுவே அவனுடைய நடக்கையை செயல்படுத்திய கொள்கையாக இருந்தது. இதுவே அவனை இயக்கின வல்லமை. கடமையின் பாதையில் அவனுடைய தீவிரம் எப்போதாகிலும் ஒரு நொடியாகிலும் உற்சாகம் இழந்திருந்தால் அப்போது ஒருமுறை சிலுவையை பார்ப்பது அவனது மனதின் அறையை புதிதாக கட்டிக்கொள்ளவும் சுயமறுப்பின் பாதையில் முன்னேறவும் அவனை நடத்தியது. தனது சகோதரருக்கான ஊழியத்தில் கிறிஸ்துவின் தியாக பலியில் வெளிப்பட்டிருந்த கீழ்ப்படுத்தும் நெருக்கும் அளவில்லாத அன்பை அவன் அதிகம் சார்ந்திருந்தான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. 2 கொரிந்தியர் 8:9 என்ற அவருடைய மன்றாட்டு எவ்வளவு ஊக்கமானதும் மனதை தொடுவதுமாயிருக்கிறது. எந்த உயரத்திலிருந்து அவர் குனிந்தார் என்பதையும் எந்த அளவு தாழ்மைக்கு அவர் இறங்கினார் என்பதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவருடைய பாதங்கள் தியாகத்தின் பாதையில் நுழைந்து தமது ஜீவனை கொடுக்கும் வரையிலும் திரும்பவில்லை. பரலோகத்தின் சிங்காசனத்திற்கும் சிலுவைக்கும் இடையே அவருக்கு ஓய்வு இல்லை. மனிதன் மேலிருந்த அவருடைய அன்பு ஒவ்வொரு அபச்சாரத்தையும் வரவேற்று ஒவ்வொரு தவறான உபயோகத்தையும் சகித்தது. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். பிலிப்பியர் 2:4-8 என்று பவுல் நம்மை எச்சரிக்கிறான். கிறிஸ்துவின் சிறுமைப்பாடுகள் காணப்பட்டு உணரப்பட வேண்டுமென்று பவுல் ஆழ்ந்து வேதனை கொண்டிருந்தான். பரலோகத்தின் மாட்சிமையானவருடைய ஆச்சரியமான தியாகத்தை கருத்தில் கொள்ள மனிதன் நடத்தப்படக்கூடுமானால் சுயநலம் இருதயத்திலிருந்து துரத்தப்படும் என்று பவுல் நம்பினான். பாவிகளுக்கான இரட்சகரின் அற்புதமான தாழ்மையை ஓரளவாகிலும் நாம் புரிந்து கொள்ளும்படியாக அந்த அப்போஸ்தலன் ஒவ்வொரு குறிப்பாக தரித்து நின்று பேசுகிறான். கிறிஸ்து பரலோகத்தில் தமது பிதாவின் மடியில் இருந்தார் என்பதற்கு முதலாவது அவன் மனதை திருப்புகிறான். பின்னர் தமது மகிமையை அப்புறம் வைத்தவராக மனித வாழ்க்கையினுடைய தாழ்மையான நிலைக்கு வலிய தம்மை உட்படுத்தி ஒரு வேலைக்காரனுடைய பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு மரணம் வரைக்கும் மிகவும் அவமானமும் இழிவுமான மிகவும் தாங்கக்கூடாத வேதனையான சிலுவையின் மரணம் வரைக்கும் கீழ்ப்படிந்ததை வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய அன்பின் இந்த அற்புதமான வெளிப்பாட்டை நாம் நம்முடையவர்கள் அல்ல என்கிற உண்மையை குறித்த அன்பும் நன்றியும் ஆழமும் இல்லாது நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா? அப்படிப்பட்ட எஜமானுக்கு மனமின்றியும் சுயநல நோக்கங்களோடும் சேவை செய்யக்கூடாது. அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் 1 பேதுரு 1:18 என்று பேதுரு கூறுகிறான். ஓ, மனிதனுடைய இரட்சிப்பை சம்பாதிக்க இவைகள் போதுமானதாயிருந்தால் வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது, ஆகா 2:8 என்று சொல்லுகிற அவரால் எத்தனை எளிதில் அதை சாதித்திருக்க முடியும்? ஆனால் தேவகுமாரனுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலேயே பாவி மீட்கப்பட முடியும். இந்த அற்புதமான தியாகத்தை பாராட்ட தவறுகிறவர்கள் கிறிஸ்துவின் சேவையிலிருந்து தங்களை அப்புறம் வைத்து தங்களுடைய சுயநலத்திலேயே அழிவார்கள். நோக்கத்தில் ஒருமை. கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற வந்திருந்த மீட்பின் மாபெரும் வேலைக்கு ஒவ்வொன்றும் கீழ்ப்படுத்தப்பட்டிருந்தது. அதே அர்ப்பணிப்பும் அதே சுயமறுப்பும் தியாகமும் தேவனுடைய வார்த்தையின் உரிமைக்கு அவ்விதமே கீழ்ப்பட்டிருப்பதும் அவருடைய சீடர்களிடம் வெளிக்காட்டப்பட வேண்டும். கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவரும் தேவனுக்கு சேவை செய்யும் சந்தர்ப்பத்திற்காக ஏங்குவார்கள். பரலோகம் அவனுக்காக செய்திருப்பதை புரிந்து கொள்ளும்போது அவனுடைய இருதயம் எல்லையில்லாத அன்பினாலும் புகழக்கூடிய நன்றி உணர்வினாலும் அசைக்கப்படும். தேவனுடைய சேவையில் தன்னுடைய திறமைகளை அர்ப்பணிப்பதில் தனது நன்றியை அடையாளப்படுத்த அவன் வாஞ்சியாயிருப்பான். கிறிஸ்துவின் மேலும் அவர் விலை கொடுத்து வாங்கின அவருடைய சொத்தின் மேலும் தனது அன்பை காண்பிக்க அவன் ஏங்குவான். உழைப்பையும் துன்பத்தையும் தியாகத்தையும் அவன் விரும்புவான். தேவனுடைய மெய்யான ஊழியக்காரன் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வான். ஏனெனில் அவ்விதம் செய்வதில் அவன் தனது எஜமானனை மகிமைப்படுத்த முடியும். தேவனுடைய கோரிக்கைகளை கருத்தில் கொள்வதற்காக அவன் சரியானவைகளை செய்வான். தனது அனைத்து திறனையும் மேம்படுத்த அவன் முயலுவான். ஒவ்வொரு கடமையையும் தேவனுக்கென்று அவன் செய்வான். கிறிஸ்து மரியாதையையும் பூரணமான சேவையையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அவனுடைய ஒரே ஆசையாக இருக்கும். இரண்டில் எதிர்க்கும் ஆயத்தம் என்கிற மேற்குறிப்போடு ஒரு காளை கலப்பைக்கும் பலிபீடத்திற்கும் நடுவே வரப்பில் உழைக்கவோ அல்லது பலிபீடத்தில் பலியாக்கப்படவோ ஆயத்தத்தோடு நிற்பதாக காண்பிக்கும் ஒரு படம் இருக்கிறது. இதுவே கடமை அழைக்கும் இடத்திற்கு செல்லவும் சுயத்தை மறுக்கவும் மீட்பரின் பணியில் பலியாகவும் ஆயத்தமாக இருக்கிற தேவனுடைய மெய்யான பிள்ளையின் நிலை. ஆமீன்.